بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار صدق الله العظيم உங்களுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்போன் ஏகன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி போற்றுகிறேன். மனிதன் நேரான சீரான பாதையை அடைந்து ஈருளிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்ந்த நாள்பான சோதனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழந்த அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளை வேண்டுகளுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் மேலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வாரா. அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு ஹேத்துக்காவுடைய நியத்துடன் வாழ்க்கையில் திரும்ப மேற்பட வேண்டும் என்ற அவாவுடன் அமர்ந்திருக்கும் இளைஞர்களை நல்லடியார்களே, மனிதனுடைய உயர்வு தோல்வி வெற்றி கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய ஏவல் நிலக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராய கூறுகிறான், விளக்குகளின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பங்களையும் எடுத்து நடந்து இம்மேலும் மறுமையிலும் பாக்கியம் பெற்று சோனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் அவன் விளக்கியவற்றில் சென்று இம்மேலும் மறுமையிலும் தோல்வி அடைந்து நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய உபதேசம் செய்து கொள்கிறேன். உலகத்தில் நாலாபுறங்களிலும் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்றார்கள், தகர்க்கப்படுகின்றார்கள். வரலாற்று நெடுகிலும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிர்ப்புகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். இவைகள் ஹக்கு உண்மை என்பதற்காக வேண்டி மட்டுமே உருவெற்றவைகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எது ஒன்று உண்மையாக இருக்கிறதோ, எதுவென்று ஹக்காக இருக்கின்றதோ அதற்கு எதிரிகள் ஏராளம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். மதீனாவுக்குள்ள வந்ததன் பின்னாலும் அவர்களுக்கு உள்ரங்கமான நிலைமையில் முனாபிக்கத்தனமான நிலைமையில் எதிரிகள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். மக்காவிலிருந்து பிறந்த பூமியை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள். எங்கேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு வாழவிடவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் வெளியானதன் பின்னால் அந்த சவுர் குகையில் மறைந்திருந்து மூன்று நாளையும் பிறகு இறங்கிய அவர்கள் அந்த மக்காவை பார்த்து சொன்னது என்ன, யா மக்கத்து மா அஸ்யமுக்கி வமா அஹப்பக்கி மின் பலதின் லௌலா அன்ன கௌமி அக்ரஜூனி மின்கி லமா சதன்து தைலக்கி. மக்கா, நீ எவ்வளவு மனமான ஒரு ஊரு, நீ எனக்கு எவ்வளவு பிரியமான ஒரு ஊரு. இந்த கூட்டத்தினர் இந்த குறைச்சிகள் உன்னுடைய கூட்டம் என்னை உன்னை விட்டும் துரத்தவில்லை என்றால் உன்னை தவிர தங்குவதற்கு வேறு இடத்தை தேர்ந்தெடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஆதங்கம் அதுவாக இருந்தது என்றாலும் பிரியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் ஆக்ராவுடையதாகவே இருந்தது. அந்த எண்ணத்தின் பேரில் ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்களுக்கும் இழப்புகள் இழப்பாக விளங்கவில்லை. அவர்களுடைய நோக்கமும் படைத்தோரை சந்தோஷப்படுத்துவதாக இருந்தது. புகாரிலே இயாதுல் மரியல் நோயாளிகளை விசாரிக்கும் பாடத்தில் ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயங்கரமான முறையில் சோதிக்கப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், சுடுமணலில் இழுக்கப்பட்டார்கள். வரலாறு நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த ஹஜ்ரத் பிலால்
மதீனாவுக்கு சென்றதன் பின்னால் நோய் வாய்ப்படுகின்றார்கள். வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுகம் விசாரிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பக்கத்தில் விரும்பி கிடக்கிறார்கள். தந்தையே, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்திருக்கிறான். மௌத்து அவனுடைய பாதணியின் பட்டியை விடவும் அந்த சிரிப்பரின் வாரை விடவும் சமீபத்தில் இருக்கிறது. பிலால், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹஜ்ரத் பிலால் கவிதையில பதில் சொல்கிறார், அலாலை தஷ்ஹரி ஹல் அபி தன் லைலதன் بواجب حولي ادخل وجليل هل ارجى يوم مياه الجنه هل تبدو الاشاره وتفيل யாராவது எனக்கு ஒரு ஃபேக் மெசேஜ் ஒன்று தரக்கூடாதா? கொஞ்சாவது ஒரு மேலெண்ணத்தை எனக்கு ஊட்டக்கூடாதா? பிலால், இன்னும் ஒரு நாள் நீ மக்காவிலே தங்குவாய். மக்கா பிலாலை கேவலப்படுத்திய இடம். மக்கா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வேதனை செய்த இடம். அந்த மக்காவினுடைய பிரிவு அவர்களால் தாங்க முடியல. விரும்பினார்கள், ஏன்? அல்லாஹ்வுடைய ஆலயம் அங்கே, அல்லாஹ்வை அடையும் தியாகம் அங்கே, அல்லாஹ்வுக்காக நீ வேதனைப்படக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே. இப்பொழுது அல்லாஹ் எங்களை இதில் செய்ய வைத்து அந்த வேதனையையும் சோதனையையும் இல்லாமலாக்க போகின்றானே. மூமினுடைய தன்மை சோதனையை வேதனையை சுவைப்பது தான், அதில் தான் அந்தஸ்து இருக்கிறது என்கிறதனை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உணர்ந்தார்கள். சொன்னார்கள், யாராவது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பையாவது தரக்கூடாதா? இது முறையே ஒரு இரவு நான் மக்காவுடன் தங்குவேன். அலாலைக்கு அந்த வாதி பள்ளத்தாக்கு என்ற புட்கள், அதுக்கு மத்தியில நான் ஒரே ஒரு சந்தர்ப்பம் துரழுவேன். யார் எனக்கு அந்த மேலெண்ணத்தை தாரது? யார் எனக்கு சந்தோஷமான அப்படி ஒரு செய்தி உண்மையாகிவிட்டாலும் பிரச்சனை கிடையாது. என்னை கேட்டது அல்தபுவல்லி ஷாமத் வல்லபீலு, அந்த ஷாமா தபீல் என்ற மலைகள்ல நான் எப்பொழுது ஏறுவேன்? ஹல் தபுவல்லி ஷாமா தபீல் ஹல் அரிதன் யௌமம் யா நிஜன்னா, நிஜன்னா என்ற மரத்துக்கு கீழால் இருக்கும் கிணற்றில் நீரை நான் அருந்துவேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி இடத்துல முறைப்பாடு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், மக்காவை விடவும் மதீனாவை எங்களுக்கு விருப்பமுடைய இடமாக ஆக்கு. அவ் அஷத் அல்லது அதை விடவும் கடினமான விருப்பமுடையதாக ஆக்கு என்றார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த மக்காவை இன்றுவரும் கவலை இருந்தது, ஹஜ்ரத் பிலாலுக்கும் இருந்தது, சஹாபாக்களுக்கும் இருந்தது. இந்த கவலை எல்லாம் ஊரின் மீது கொண்ட பற்று அல்ல, இஸ்லாத்துக்காக தியாகங்களை செய்ய முடியவில்லையே. இப்பொழுது வலிமையும் வளங்களும் அதிகரிக்க போகின்றதே, நாம் அந்த தியாகத்தை மீண்டும் மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய சமீபத்தை அவனுடைய குர்பத்தை பெறும் சந்தர்ப்பம் நலிவிடுகின்றது என்ற கவலைத்தான் சகோதரர்களே. இதே நான் இதனால தான் உண்மையான பூமிகள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த உறுதிப்பாட்டுடன் இருக்கிறார்கள். இன்றும் கூட நியூசிலந்த தாக்கப்பட்டார்கள். வெறுமனே மசிதிக்குள்ள பல பேருடைய உயிர்கள் பலியானது. அங்க மசிதில அவர்கள் ஆயுதம் வைத்திருக்கவில்லை என்கிறது முழு உலகத்திற்கும் பறைசாக்கிவிட்டது. ஒரு மனிதனுடைய தாக்கம், இன்று முஸ்லிம்கள் பள்ளிக்குள்ள ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நம்முடைய நாட்டிலும் கூட பறைசாட்டப்படுகின்றது. இல்லை, முஸ்லிம்கள் அவர்களின் வணக்க ஸ்தலம் எப்பவும் அமைதியானது, அதில் யாருக்கும் தீங்கில்லை என்பதனை உலகத்திற்கும் காட்டிவிட்டது என்றாலும் இஸ்லாத்தின் மீது இருக்கும் எதிர்ப்பினால் அதனை அவர்கள் உணர்கிறார்களும் இல்லை, மற்றவர்களுக்கு உணர்த்துகிறார்களும் இல்லை. அந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஹேண்டிகேப் கணவன் அவர் அங்கவீனர் அவரை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அவள் சில குழந்தைகளை வைத்து கொரானையும் மார்க்கத்தையும் சில அறிவுகளையும் கற்றுக் கொடுக்கின்றார். தன்னுடைய பராமரிப்புக்கு இருந்த ஒரே ஒரு ஜீவன் அவளை கூட இழந்து விடுகின்றார். அங்கே சுடப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். அந்த மனிதனுடைய இதயத்தின் ஆதங்கம் எப்படி இருந்திருக்கும்? சாதாரண ஒரு மனிதன் அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் வழக்கமாக இருக்கிறது, மனைவி இருந்துவிட்டால் சகோதரர்களே தன் இச்சையாக அவருக்கு நடக்க முடியும் என்றாலும் தன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்பவள் மனைவி அன்று ஜும்மாவுடைய தினம் அவரை குளிப்பாட்டி அவருக்கு உடுப்பாட்டி அவரை நீலச்சையால கொண்டு வந்து ஜும்மாவுக்கு எடுத்தாட்டிய அந்த பெண்மணியை அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எடுத்துக்கொண்டான். அந்த கணவன் மலர்ந்த முகத்துடன் சொன்ன வார்த்தைகள் முழு உலகத்துக்குமே ஒரு படிப்பினை. நான் மன்னித்து விடுவேன். எல்லோரும் பலவாறு பேசும் பொழுது அந்த மனிதன் எதனை சொல்கின்றான்? இதே குமுறலை அடக்கிக் கொண்டு பேசிய வார்த்தைகள் இறுதியிலே அவர்களுக்கு பேச முடியாமல் போயிருந்தது. கண்கள் கதும்பும் பொழுது அது அப்படியே கண்பட்டப்படுகின்றது. சகோதரர்களே அவன் சொல்கிறார், நான் அந்த மனிதனை மன்னிக்க தயார். இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லிம்களுடைய பண்பு. இன்று இதனை மீடியா மறைக்கிறது. இதே நேரம் இஸ்லாமியன் அல்லாத ஒருவன் முஸ்லிம் அல்லாத ஒருவன் இந்த மாதிரி நடந்து கொண்டான் என்றால் அதனை உள்ள ஜனங்களுக்கும் பறைசாட்டுவார்கள், அதுக்கென்று குரல்கள் கொடுப்பார்கள். ஏன்? இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு தான். கனிமான சகோதரர்களே, இந்த முஸ்லிம்கள் இப்படியான தன்மை உடையவர்கள் என்பதனை அவர்கள் உலகத்துக்கு மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று தொட்டு இன்று வரைக்கும் ரசூலுடைய சந்தர்ப்பத்தில் இருந்து நாம் உலகத்தில் வாழும் வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிர்ப்புகள் இருக்கும், சோதனைகள் வரும். அந்த முஸ்லிம்கள் பள்ளியிலே இருந்து ஜும்மாவுடைய நாளில் தன்னுடைய உயிரை துறந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இது ஒரு அநியாயம். அத்துடனே முஸ்லிம்களே நீங்களும் படிப்பினை பெறுங்கள், உங்களுடைய வார்த்தைகளை கூட அளந்து பேசிக் கொள்ளுங்கள். அது ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி, அங்க யாருக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது என்றெல்லாம் எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்துல அந்த எண்ணங்கள் வார்த்தைகளால எதிர்த்து கூறப்படுகிறது, உலகங்களுக்கு சொல்லப்படுகிறது. இங்கேயும் இப்படி நடக்குமா? நியூசிலாந்து முஸ்லிம்கள் அவர்கள் அந்நியவர்களுடனும் தான், அந்நியவர்கள் முஸ்லிம்களுடனும் மிகவும் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இப்படியான ஒரு பயங்கரவாதம் ஏற்படும் என்பது நாம் கனவுகளும் நினைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ எந்த இடத்துல இருந்தாலும் கூட, எவ்வளவு பாதுகாப்பான கோட்டைகள் இருந்தாலும் கூட, மௌத் என்பது உன்னை அணுகியே தீரும். இந்த கன்செப்டுக்குள்ள இந்த விளக்கத்துக்குள்ள வாங்க என்கிறதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலக ஜனங்களுக்கு படிப்பினையாக ஆக்கினான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸ்லியாதா. நீங்க பலத்த உயர்ந்த கோட்டை கொத்தளங்கள்ல இருந்த போதிலும் மரணம் உங்களை வந்து அடையும். கொள்ளுங்கள் மூத்தரதி தொகுப்போனமின் பைனோகும் உலாக்கைக்கும், நீங்கள் விரண்டோடக்கூடிய மரணம் உங்களை சந்திக்கும் தருணம் இருக்கிறது. இதுவரைக்கும் அல்லாஹ் மறைத்து வைத்தவைகளை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். விமாக்கும் தாங்களும் துனியாவுடைய வாழ்க்கையில எதனை செய்து கொண்டிருந்தீர்களோ அதனை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். சகோதரர்களே, நாம் எப்படி பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் முழுவதுமே சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்தாலும் மரணம் அது எங்களை அணுகி தீரும். கலா பதிலுக்கு மாற்றமான விடயங்களை நாங்கள் பேசக்கூடாது. அந்த பெண்மணியை பாருங்கள், இருந்தவர்களையும் வெளியே அனுப்பிவிட்டு இருந்த பெண்களையும் பாதுகாத்துவிட்டு தன்னுடைய கணவனை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் தான் அவள் சுட்டுக் கொல்லப்படுகின்றாள். அல்லாஹ் இவர்களுக்கு உயர் அந்தஸ்துகளை கொடுப்பான். நீங்கள் நோம்பு நோக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பள்ளிக்குள்ள தொழுது கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் திலாவத் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சோதனை வரும். இது உங்களை தண்டிப்பதற்கல்ல, அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு என்கிறவர்களை தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். நீங்கள் உண்மையான மூமின்களா, உண்மையான முஸ்லிம்களா? சோதனை உங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய தீனின் அளவு கேட்க அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். உங்களை பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்கிறான். பசியை கொண்டு சோதிப்பேன். அந்த நல்லவர்கள், ஆர்வத்துடையவர்கள், அல்லாஹ்வுக்கென்றே சொந்தமானவர்கள், நபியின் பிரியமானவர்கள் எந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள்? வாளை எடுத்துக் கொண்டுதான் அவர்கள் வெளிவாசலில் கூட போவார்கள். சாப்பிடுறதுக்கு எதையும் கிடையாது. இல்லை கொலைகளையும் வெறுமனே சில தோள்களை கூட கண்ணியமானவர்களே, அவர்கள் சாப்பிட்ட காலம் இருந்தது. அதன் பின்னால அல்லாஹ் சோதனையை நீக்கி சாதிக்கும் திறனுடையவர்களா ஆகிதான் அவர்களுடைய பொறுமையின் காரணமாக. நாம் இத போல கட்டங்கள்ல பொறுமையை இழக்கக்கூடாது. அநியாயக்காரர்களை அல்லாஹ் தண்டிப்பதாக கூறுகின்றான். ரெண்டு பாவங்களுக்கு துனியாவிலேயே தண்டனை இருக்கின்றது. அதில் ஒன்று தான் அநியாயம். அடுத்தது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய வேதனை அவர்களை இழிவாக மதிக்கிறது, பரமமாக விடுகிறது. இந்த அநியாயத்தை அல்லாஹ் துனியாவிலேயே சந்திப்பான். நோயை கொடுத்து சோதிக்கின்றான். நிதமும் அவன் மருத்துவத்துக்காக வேண்டி தயாராகிறான். பல லட்சக்கணக்கான ரூபாக்களை அள்ளி இறைக்கிறான். இந்த நோய் எனக்கு, எந்த மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்த அநியாயம் என்கிறதை உணரப்படுகிறார். மேலும் பொருள்களை பறித்து சோதிப்போம், இது நான் செய்த அநியாயம் என்கிறதையும் உணர மறுக்கின்றான். சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் மார்க்கத்தினுடைய நெஞ்சி விரிவாக்கம் இல்லாதவர்களாக, கல் நெஞ்சம் படைக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு பலான் என்ன, அஜித் என்ன, அதிலே விந்தைகளை சிந்திப்பதற்கு கூட அவருக்கு சந்தர்ப்பம் கிடையாது. முதுகுப்பினால் தூக்கி எரிந்து விடுகிறார். இதுவும் ஒரு விதமான சோதனை தான். இது அநியாயங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சோதனை. இன்னும் ஒரு விதமான சோதனை இருக்கிறது. அது அந்தத்தை உயர்த்துவதற்கு கொடுக்கும் சோதனை. அது தான் நல்லோர்கள் முன்னோர்களுக்கு கிடைக்கும் சோதனை. மூமினுடைய அனைத்து விஜயங்களும் ஆச்சரியக்கூடியது. அவனுக்கு நலவு ஏற்பட்டாலும் நலவு தான், கெடுதி ஏற்பட்டாலும் நலவு தான். கெடுமான சகோதரர்களே, அம்மா யானும் இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் காடாமல் இருக்கிறான், மனதில் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமா யோகிரகும் அபுசார், இவர்களை நாங்கள் பிற்படுத்தியிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பம் கியாமத்துடைய நாள் அல்லது துனியாவிலேயே ஒரு கட்டம் வர இருக்கின்றது, அதில் இவர்களை நாம் கடுமையாக பிடிப்போம். அறிந்து கொள்ளுங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால் இருந்த தோழர்களை, ஜனங்களை பார்த்து சொல்கிறார்கள், அலா இன்னல் இஸ்லாமி தாவிரா, அலா இன்னல் இஸ்லாமி தாவிரா. இன்று இஸ்லாத்தினுடைய திருகை கல் சுழன்று கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் உயிர்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சுன்னத்தான வாழ்க்கை எங்கும் நிழந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு காலம் வரும், அலா வன்ன சுல்தான், அலா வன்ன குர்ஆன சுல்தான் சயஃபரிகான். குர்ஆன் அரசியல் சட்டங்களும் வெவ்வேறான திசையை காட்டும். நீங்க எங்கு சென்றாலும், தனிமையிலும் எங்கு இருந்தாலும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும், வெளிச்சத்திலும் இருளிலும், உங்களுடைய ஈமான் பறிபோகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் புனிதமிக்கப்படான். அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறைகளை விட்டுவிடாதீர்கள். அதனுடனேயே உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லுங்கள். ஆனாலும் காலம் அரசியல்வாதிகளுடைய தியரிகள் அவர்களுடைய சில திட்டங்கள் ஒரு வழியை காட்ட கொரான் வேறொரு வழியை காட்டும். அந்த நேரத்திலும் இவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கொரானையே உங்களுடைய முன் ஓட்டியாக எடுத்து செல்லுங்கள். உங்களை நடாத்தி செல்லக்கூடிய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விடயத்துக்கு வழிபடவில்லை என்றால் உங்களை கொலை செய்வார்கள். அவர்களுக்கு வழிபட்டால் உங்களை வழிகேட்டில் எடுத்து செல்வார்கள். எப்படியான சோதனையா இருக்கும் தெரியுமான சகோதரர்களே? ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு சிந்தனைவாதிகளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குர்ஆனுக்கு மாற்றமான முறைகளை வாழ்க்கைக்கு தகுதியானது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டாம். பின்பற்றினால் வழி கேட்டு போய்விடுவீர்கள். மாறு செய்தால் உங்களை கொலை செய்வார்கள். எப்படியான சோதனர்? சஹாபாக்கள் கேட்டார்கள், பலி மாதா நஸ்மௌ யார் சூழல்லா, அந்த காலத்துல நாங்கள் எங்களை எப்படி அமைத்துக் கொள்வது, எந்த விஷயத்துல எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு கட்டுப்பாடு, பொறுமையாக இருங்கள். ஈசா அலைஹி ஸலாம் அவர்களுடைய நண்பர்களை போல, அவர்களை பின்பற்றியவர்களை, அவர்களுடைய பலவற்றை போல ஆகிவிடுங்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள், மனாசீர் அருவாள்களால் கிரிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர்கள் எலும்புக்கும் சதைக்கும் மத்தியில இருக்கக்கூடிய மாம்சங்கள் கூட இஞ்சி எடுக்கும் அளவுக்கு இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டார்கள். பொறுமையாக இருங்கள். வழிபட்டு நீங்க துனியாவில் மரணிக்கிறது அவனுக்கு மாறு செய்து வாழ்வதை விடவும் சிறந்தது என்றார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு பாவங்களிலும் அடாவிடித்தனங்களிலும் மனு இச்சைகளிலும் மூழ்க தயார். சில சந்தர்ப்பங்கள்ல நலவுகள்ல நன்மைகள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை போல இருக்கும். அது வேதனை அல்ல, அது சோதனை. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு பாவங்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படியான நிகழ்வுகள் ஏற்படும். அது சோதனை அல்ல, அது தண்டனை. அது உங்களை கேவலப்படுத்துவதற்கு. மறந்துவிடக்கூடாது, இன்று சில விளையாட்டுகள் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடப்படுகின்றது. அந்த காலங்கள்ல சூதுக்கு தயாராகிறார்கள் எங்களுடைய முஸ்லிம்கள். பல நாட்களை அதற்காக ஒதுக்கி விடுகின்றார்கள். ஏன்? ஐபிஎல், T20 மற்றும் உண்டான ஒன்டே மேட்சஸ், இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கென்றே பாவிகளுடைய ஒரு கூட்டம் தயாராகிவிடுகின்றார்கள். நீங்கள் இந்த பாவத்தை தடுத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களை கடுமையாக தண்டிப்பேன் என்கிறார்கள். மதுடன் சேர்த்து இன்னமல் மைசூர் எல்லா விதமான சூதுகளையும் சூது விளையாட்டுகளையும் அதற்காக வேண்டி பந்தயம் போடுவதையும் பணத்தை திரட்டுவதையும் அல்லாஹ் வெறுக்கிறார், தடுக்கிறார் என்று வாழ சகோதரர்களே. ரப்புடைய திலாவத்தில் அவருடைய சிக்கர்ல அவருடைய தொழுகையில இரவுல அவனோட உணாஜார் செய்யக்கூடிய நேரங்களை நீங்க வீணாக கழிப்பீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கண்டு மறதியில் இருக்கிறான் என்பதனை எண்ணிக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அந்த நேரம் வரும், உங்களை யாராலும் பாதுகாக்க முடியாமல் போய்விடும். அபுல் ஹசன் சாதுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 600 அந்த பயங்கரமான நிலைமை ஏற்படுகின்றது. செங்கிஸ் கான் என்ற அந்த பாதகன் முஸ்லிம்களை கொண்டொழிக்கிறார். எந்த அளவுக்கு பிணங்கள் அங்கும் இங்கும் சிதறி கிடைந்தது. பல மாதங்களுக்கு பிணம் பின்னும் கழுகுகள் வந்து போகும் நிலைமை இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி. கேவலம் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று அந்த அபுல் ஹசன் சாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாபெரும் வலியுள்ளா வந்தார்கள் என்றாலும் அல்லாஹ்விடமில்லை அல்லாஹ்விடமில்லை. இவர்கள் யார் தெரியுமா? முஸ்லிம்கள் தான் என்றாலும் அநியாயக்காரர்கள். மலாய்க்கா மார்களை அவருடைய பார்வைக்கு தென்பட செய்தாலும் மலக்குகளை காண்கிறார்கள், சொல்கிறார்கள், கூட்டமே இந்த அநியாயக்காரரான பாவிகளான முஸ்லிம்களை கொலை செய்யுங்கள். உடனே அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய கூடிய தண்டனை என்னையும் பீடித்துக் கொள்ளுமோ? காரணம் என்ன சகோதரர்களே? முஸ்லிம்களுடைய பாவம், கொலையும் கொள்ளையும், மற்றவர்களுக்கு கொடுக்கும் வேதனையும், இத்தத்தை யாவத்தல் மல்லும், அநியாயக்காரன் அவன் சிலை வணங்கியாவிட்டாலும் கூட அவனுடைய பதுவாவை பயந்து கொள். அது திரையின்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல போய்விடும் என்கிறதனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த செங்கிஸ் கான் ஆரம்பத்தில் வறுமையில் இருந்தான், எலி அழித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய 40வது வயதுல அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அவன் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு வியாபார கூட்டம் சென்றது. அங்கே சென்ற வியாபார கூட்டத்தை முஸ்லிம்கள் வழிமறித்து பறித்தார்கள், கொள்ளை அடித்தார்கள், அனைவரையும் கொண்டார்கள். ஒரு மனிதன் தப்பி ஓடி வந்து செய்தியை சொன்னான். இந்த நேரம் அவன் ஏறினான் தன்னுடைய வீட்டின் முகடிலே. அல்லாஹ் இடத்துல 3 நாள் சாப்பிடாமல், ஒரு மிடர் கூட தண்ணீர் குடிக்காமல், முஸ்லிம்களின் ரப்பே நான் அநியாயம் இழைக்கப்பட்டுவிட்டேன், எனக்கு உதவி செய். 3வது நாள் ஒரு அசரீது சப்தம் கேட்கிறது, உனக்கு உதவி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது 14 பேரை தயார் செய்து அவன் அனுப்பினான் நியாயம் கேட்பதற்கு. அந்த 14 பேரையும் முஸ்லிம்களுடைய அரசர்கள் சேர்ந்து கொண்டு விட்டார்கள், அதிகாரிகள் கொண்டு விட்டார்கள். ஒருவனை அவனுடைய தலையில் ஒரு பகுதியை மொட்டை அடிச்சு, மீச தாடியில் ஒரு பகுதியை எடுத்து, உடம்புல வடிச்சலை ஏற்படுத்தி, இதுதான் நியாயம் கோயிலுடைய தலைவனிடத்துல சொல். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்திருக்கிறது, உனக்கு உதவி செய்யப்பட்டு விட்டது, செங்கிஸ் கானுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அவன் படையை திறக்கிறான். அங்கே ஒரு பெண் வருவாள், அவள் முஸ்லிம்களை எந்த அளவுக்கு கொலை செய்வாள்! அவர்கள் தன்னுடைய கழுத்துகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள், வரிசையாக நின்று அப்படியே வெட்டிக்கொண்டு போவாள். தெளிவான சகோதரர்கள், இந்த அளவுக்கு கோழைகளாக ஆக்கப்பட்ட காரணம் என்ன? இவர்களுடைய அநியாயம் பாவங்களின் காரணமாக. எனவே நாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், உலகளாவிய ரீதியில நடாத்தப்படக்கூடிய விளையாட்டு போட்டிகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்ல. முஸ்லிம்களுடைய காலங்கள் நேரங்கள் மிகவும் பிரயோஜனமானது, அதனை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. சகோதரர்களே, இந்த பாவம் தானே என்னுடைய உங்களுடைய கண்களை இன்று மூட வைத்தது. இந்த பாவம் தானே புனிதமான இடங்களில் மரணிக்கக்கூடியவர்கள், நஷ்டவாளிகள், அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு நாவை எழுத்துகிறோம் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. எப்பவும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய முடிவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கதிரையும் தான் நம்பியிருப்பான். அத்துடனே இதை போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது மனிதர்களாகிய நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை புரிவதும், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதும் அவசியம் தான் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, ஒன்று திரறுவோம். எதற்காக? இஸ்லாத்தை வாழ்வைப்பதற்காக. அநியாயம் ஒரு நாளும் வாழாது என்கிறதனே மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அநியாயக்காரர்களை இருளிலே கொண்டு போய் சேர்த்து விடுவான். அல்லுள் முழு மாற்றுங்களுக்கு ஆவா யாவதுனாலும் அவைகள் இருள் குள்ளன் அகல் நாம் விதந்தி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பிடித்தோம், அவருடைய பாவங்களை பார்ப்பார்கள். சிலர்களை நாங்கள் சுழிவாங்கினோம், சிலர்களை நாங்கள் கல்லுமலை படுவித்தோம், இன்னும் சிலர்களை நாங்கள் நீரினால் மூழ்கடித்து அழித்தோம் கனிமான சகோதரனே, இந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாமே அல்லாஹ்வை மறந்து வாழ்வதுதான் தான். எனவே மஸ்ஜிதுகள் எதற்காக அல்லாஹ்வுடைய சிந்தனையை வரவழைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த சிந்தனையோடு வாழ்ந்து உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்சம் காலத்தை அவருக்கு விருப்பமான முறையிலே கழித்துவிட்டு நல்லடியார்களாக போய் சேருவதற்கு செய்வானாக. நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் பொழுது அல்லாஹ்வை மறக்காமல் உண்மையான ஈமானியத்தான சிந்தனையுடன் வாழ்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. அநியாயக்காரர்களை அல்லாஹ் பிடித்து அவர்களை துனியாவிலேயே வேதனைப்படுத்தி சிறுமையடைய செய்து கேவலப்படுத்துவானாக. எங்கள் அனைவரையும் மன்னித்து நேரான சீரான பாதையிலே நடத்தாட்டி உயர்தரமான சுவரத்திலே குடியிருக்கும் பாக்கியத்தை நசிப்பாக்குவானாக. துவாக்களை கபூல் செய்வானாக. அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.